அன்பர்களுக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூன் மாதம் 17 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் இலங்கையிலிருந்து மீன் இறக்குமதி செய்வதற்கான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்கியுள்ளது, அது குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருத்து. அதனால் ஏற்படக்கூடிய சாதகங்கள்.
நல்லிணக்கத்துக்காகத்தான் இலங்கைக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அதை உறுதியாக நடைமுறைப்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம்.
தமிழக சட்டப்பேரவையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு இருக்கை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் அதிருப்தி.
இரண்டாவது வரிசையில அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எனவே அந்த இடத்துல நிச்சயமாக தலைவர் கலைஞருடைய வீல் சேர் வந்து செல்ல வாய்ப்பில்லை.
மற்றும் பேரவைத் தலைவரின் பதில் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி, மரியம் மைக்கேல்.
ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் தொடங்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் ரஷ்யா மீது விதித்துள்ள தடையை தொடர்ந்து நீட்டிக்க உலக தடகள ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ரஷ்ய ஓட்டப்பந்தய வீரர்கள் நடைபெறவுள்ள ரியோ ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அரசு ஆதரவு பெற்ற ஊக்கமருந்து சோதனை திட்டங்களை எதையும் நாங்கள் நடத்தவில்லை என ரஷ்யாவிடம் அதிபர் புதின் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து ரஷ்ய வீரர்களும் எந்த கூட்டு தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஊக்கமருந்து விவகாரத்தை அரசியலாக்குவது தவறு என்றும், இந்த பிரச்சினை மற்ற நாடுகளைப் போல ரஷ்யாவில் உள்ளதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஜெர்மனியின் அவுஸ்விட்சியில் இருந்த முன்னாள் நாஜி பாதுகாவலர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 170,000 பேரை கொல்வதற்கு உதவியாக இருந்தார் என்பதற்காக 94 வயதான ரீன்ஹோல்ட் ஹர்னிங் என்பவரை குற்றவாளி என ஜெர்மனியில் உள்ள நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பானது அவுஸ்விட்சில் உயிர் பிழைத்தவர்களுக்கு குறைந்தபட்ச நீதியாக இருக்கும் என நீதிபதி கூறியுள்ளார். மரண முகாமில் ஹன்னிங் கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் அவர் நாஜிக்களின் அதிகார இயந்திரத்தில் ஒரு பகுதியாக இருந்தார் எனவும், இனப்படுகொலையை நிகழ்த்துவதற்கு உதவினார் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர்.
ஈராக்கின் ஃபலுஜா நகரை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்டுவிட்டதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஃபலுஜா நகரில் உள்ள முக்கிய அரசு கட்டிடங்களை கைப்பற்றிய ஈராக் ராணுவம் அங்கு அவர்களது தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர். இந்த நகரம் ஈராக் தலைநகர் பாக்தாத்திலிருந்து மேற்கில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்த மற்ற நகரங்களை காட்டிலும் ஃபலுஜா நகரை அதிக நாட்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் ஐஎஸ் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈராக் ராணுவம் மற்றும் ஐஎஸ் அமைப்பினரிடையே 4 வாரங்களாக இந்த போர் நடந்தது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் 2002 ஆண்டில் நடந்த குல்பக் சொசைட்டி படுகொலை வழக்கில் குற்றவாளிகள் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. வேறு 12 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் திருப்தி இல்லை, அனைவருக்கும் குறைவான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது, இந்த தீர்ப்பால் மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்று பாதிக்கப்பட்டோரின் உறவினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள குல்பக் சொசைட்டி குடியிருப்பு பகுதியில் இந்து கும்பல் நடத்திய வன்முறையில் 69 பேர் வெட்டியும் தீ வைத்தும் கொல்லப்பட்டனர். இவர்களை முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஷான் ஜாபரியும் அடங்குவார்.
ஐரோப்பிய யூனியன் மற்றும் அதன் உறுப்பு நாடுகளிடம் இனி எவ்விதமான நிதியுதவிகளும் பெறமாட்டோம் என்று சர்வதேச உதவி நிறுவனமான எம்எஸ்எஃப் என்று அழைக்கப்படும் மெடிசன் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் பேச்சாளர் மார்கரெட் ஷ்கீனஸ் எம்எஸ்எஃப் நிறுவனத்தின் இந்த முடிவு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார்.
The Commission takes note of the decision by Médecins Sans Frontières to suspend.
இந்த தொண்டு நிறுவனத்தின் பொது செயலாளர் ஜெரோம் ஓப்ரைட் அகதி என்றால் யார் என்ற கருத்தை ஆபத்துக்குள்ளாக்கும் ஐரோப்பாவின் கொள்கை குறித்து தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார்.
சிரியா எதிர்க்கட்சியின் ஒரு பகுதியின தற்போதைய அரசில் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற அமெரிக்காவின் முன்மொழிவுகளை ஆதரிப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார். அரசியல் சீர்திருத்த வழிமுறைகளுக்கு அவசியம் இருப்பதை சிரியா அதிபர் அசாத் ஏற்றுக்கொண்டிருப்பதை புதின் வலியுறுத்தியுள்ளார்.
செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து மீன் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது, இதுகுறித்த செய்திகளை தருகிறார் ஆர் உதயகுமார்.
இலங்கையிலிருந்து மீன் ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய யூனியன் விதித்திருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. 2014 அக்டோபர் மாதம் தொடக்கம் இந்த தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை நீக்கத்தை வரவேற்றுள்ள பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் சர்வதேச தொடர்புகளுடன் சட்டவிரோத மீன்பிடி தொழிலுக்கு எதிரான போராட்டத்தில் இலங்கையும் இணைந்து கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான கட்டுப்பாடற்ற மீன்பிடித்தலுக்கு எதிரான போராட்டத்தில் ஒத்துழைப்பு வழங்காத நாடாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இலங்கையும் பட்டியல் இடப்பட்டிருந்தது. அது தற்போது நீக்கப்பட்டுள்ளது. 2014 தொடக்கம் இந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பெறுபேறு தற்போதுதான் கிடைத்துள்ளது. இந்த தடை நீக்கம் காரணமாக உள்நாட்டு மீனவர்களின் கைகளில் பணம் கிடைக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெறுவதற்கான விண்ணப்பம் இன்னும் ஓரிரு வாரங்களில் கையளிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் மீண்டும் தைக்கப்பட்ட ஆடை வர்த்தகத்தில் ஐரோப்பிய சந்தைக்குள் நுழைய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆண்டு முடிவுக்குள் இது தொடர்பிலும் சாதகமான முடிவு கிடைக்கும் என்றார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே.
உதயகுமார், தடை நீக்கப்பட்டதால் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான மாற்றங்கள் என்ன என்று கொழும்பில் உள்ள பொருளாதார ஆய்வாளர் முத்துகிருஷ்ணா சார்வானந்தா அவர்களிடம் கேட்டேன்.
பாரிய பொருளாதார அடிப்படையில் பார்த்தால் இது ஒரு பெருவிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூற முடியாது. இருந்த பொழுதிலும் கரையோரங்களில் வாழும் மீனவர்கள் கிட்டத்தட்ட 300,000 பேர் வரை நேரடியாக மீன்பிடி தொழிலில் தங்கிதான் தமது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களின் தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை அடிப்படை வைத்து கொண்டு பார்த்தால் மீன்பிடி ஏற்றுமதி அவர்களின் வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கிய பங்களிப்பு ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஒட்டு மொத்தத்தில் தேசிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் இல்லாவிட்டாலும் இந்த மீன்பிடி தடை நீக்கப்பட்டதன் காரணமாக நிச்சயமாக லட்சக்கணக்கான மீனவர்களின் சொந்த வாழ்வாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவு கணிசமான முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம்.
ஐரோப்பிய யூனியனிடம் இலங்கை அரசாங்கம் அளித்த உறுதிமொழிகளை பின்பற்றுவது எந்த அளவுக்கு சவாலானதாக இருக்கும்?
உங்களுக்கு தெரியும், போர் காரணமாக பல குற்றச்சாட்டுகள் இலங்கை அரசாங்கத்தின் மீதும் ஆயுதப்படைகள் மீதும் மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக பொதுவாகவே ஜிஎஸ்பி பிளஸ் என்ற ஒரு சலுகை அடிப்படையிலான ஏற்றுமதி சலுகைகளை ரத்து செய்திருந்தார்கள். அதோடொத்ததாகத்தான் இந்த மீன்பிடி தடையும் விதிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 15 முதல் ஆட்சி மாற்றத்தின் பின் பொதுவாகவே இலங்கை அரசாங்கத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்தோ அல்லது அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் இருந்த சற்று சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது. அதன் மூலம் ஒரு விதிமுறை என்னென்றால் அந்த சட்டபூர்வமாக மீன்பிடி ஈடுபடும் இளைஞராக இருக்கலாம், வெளிநாட்டு மீனவர்களாக இருக்கலாம், அவர்களுக்குரிய தண்டனை பணத்தை மிக அதி உச்சமாக அதிகரித்துள்ளார்கள். இவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் செயல்முறைகள் என்பது இப்பொழுதைக்கு கூற முடியாது, காலத்தை பார்த்துதான் இருக்க வேண்டும். ஆனால் பல உறுதிமொழிகள் எழுத்து மூலமாக இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்கி இருக்கின்றது. அதாவது தண்டனை அதிகரிப்போம், மற்றது அவர்களின் லைசன்ஸை மீண்டும் மீண்டும் வெளிநாட்டு மீன்பிடியாளர்கள் சட்டபூர்வமற்ற முறையில் மீன்பிடித்தால் அவர்களின் லைசன்ஸை ரத்து செய்வோம் என்று போன்ற பல விதிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். அதன் மூலம் ஒரு நல்லிணக்கத்துக்காகத்தான் இலங்கைக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அதை உறுதியாக நடைமுறைப்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம்.
முத்துகிருஷ்ண சர்வானந்தா, செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. கேகாலை மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் ஆகின்ற போதிலும் பல குடும்பங்கள் இன்னும் தற்காலிக முகாம்களிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளன. அது குறித்து ஆர் உதயகுமார்.
கேகாலை மாவட்டத்தில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் ஏற்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் ஆகின்ற போதிலும் 20% குடும்பங்கள் தொடர்ந்தும் தற்காலிக மையங்களில் தங்கியுள்ளன. 1,100 குடும்பங்களைச் சேர்ந்த 3,300 பேர் 47 தற்காலிக மையங்களில் தங்கியிருப்பதாக இடர் முகாமைத்துவ மையம் கூறுகின்றது. பொது இடங்களில் தொடர்ந்தும் தங்கியிருக்க விரும்பாத இவர்கள் தங்களுக்கு தற்காலிக குடியிருப்பு வசதிகளை உடனடியாக வழங்க கோரி இடையிடையே ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தனித்தனியாக தற்காலிக குடியிருப்பு வசதிகளை வழங்க இன்னும் சில வாரங்கள் எடுக்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கூடாரங்களை பெறுதல் மற்றும் பொருத்தமான காணியை அடையாளம் காணல் போன்ற நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை புளொக்கப்பிட்டிய நிலச்சரிவில் தமது இருப்பிடங்களை இழந்த 17 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்தின் பின்னர் இன்றுதான் கூடாரங்களில் குடியிருப்பு வசதி கிடைத்துள்ளது.
எங்க தோட்டத்துல உள்ள ஸ்டாப் மார் தங்குற இடத்துல தங்க வச்சாங்க. அங்க வச்சிருந்தாங்க, வச்சிருந்துட்டு கூடாரங்களை அடிக்க வரைக்கும் மழை தானே, மழை காரணமாக கொஞ்சம் நிறுத்தி ஒதுக்கப்பட்டிருந்து அப்ப அங்கேயே இருந்துட்டு அங்கேயும் சகல விதமான சாப்பாடு அனைத்து அனைத்து விடுங்களும் எங்களுக்கு கிடைச்சி இன்றைக்குதான் முகம் தங்கியிருக்கோம். கூடாரங்களை தங்க சொல்லி தங்கியிருக்கிறோம். மழை சொல்ல கூட விஷயம்னா சரி, தண்ணீர் வசதியும் சரி, மழை காலத்துக்கு தங்க எல்லாமே தெரியாது. ஆனா வேற அங்கிட்டு இல்ல மின்சாரம் இருக்கா, இன்னும் இன்னும் கொடுக்கல மின்சாரம்.
கீழே எல்லாம் சகதியா தான் சார் இருக்கு, டென்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க கீழே விரிக்கிறதுக்கு, அதுலதான் சார் இருக்கும். பெரிய வசதி அப்படி பண்ணலாம் ஒண்ணும் இல்ல சார். அதுல வேற பொருத்தமான இடம்ட்டு ஒண்ணும் இல்ல சார். ஆனா மூன்று பேர் அப்படி உள்ள குடும்பத்துங்களுக்கு போதும் சார். அது பெரிய குடும்பத்துங்களுக்கு கொஞ்சம் காணாது சார்.
கூடாரம் சொன்னா நல்லாதான் இருக்கு, ஆனா இடம் வசதி கொஞ்சம் பத்தாதுதான். சிரமம் தாங்க, என்னதான் நாங்க இதை செய்ய.
என்று தற்போது கூடாரங்களில் தங்கியுள்ள புளோத்கோபிட்டிய பெருந்தோட்ட குடியிருப்பாளர்கள் பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தனர்.
உதயகுமார் வழங்கிய அந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழக சட்டப்பேரவையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு சக்கர நாட்காலியை நிறுத்த உரிய வசதி செய்து தரப்படவில்லை என்ற சர்ச்சை தொடர்கிறது. அதுகுறித்து சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
திமுக தலைவருக்கு தேவையான இருக்கை வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு விடுத்த கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் பரிசீலிக்கவில்லை என ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தின் இரண்டாவது நாளான இன்று கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் தங்களது கோரிக்கை இதுவரையிலும் ஏற்கப்படவில்லை என்றார்.
தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் எங்கே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வீல் சேர் வந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் இரண்டாவது வரிசையில் அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்துல நிச்சயமாக தலைவர் கலைஞருடைய வீல் சேர் வந்து செல்ல வாய்ப்பில்லை. எனவே வந்து செல்லக்கூடிய வகையில் அவர் பங்கேற்கக்கூடிய நிலையில வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை சபாநாயகரிடத்தில் நாங்கள் வலியுறுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அந்த கோரிக்கையும் முறையாக இதுவரையில் சபாநாயகர் பரிசீலிக்கவில்லை என்ற நிலையில்தான் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையும் இன்று சுட்டிக்காட்டியிருக்கிறோம்
என்றார் மு க ஸ்டாலின். இதே விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்த சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் கூறும்போது, திமுக தலைவர் கருணாநிதிக்கு தேவையான சிறப்பு ஏற்பாடு வசதிகளை செய்து கொடுத்து விட்டதாக குறிப்பிடுகிறார்.
இதெல்லாம் வந்து நான் உங்களோட விவாதம் பண்ண முடியாது. அவங்க எதிர்கட்சி அவங்க சர்வீஸ்க்கு சொல்லலாம், சபாநாயகர் எனக்கு இருக்கிற லிமிட்ஸ் இருக்குது, நான் அது என்னங்கிறது ஒரு உறுப்பினருக்கு என்ன மரியாதையை நான் வசதி செய்து கொடுக்கணும்.
என்றார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால். அவரது பதில் ஏற்புக்குடையது அல்ல என்று கூறிய மு க ஸ்டாலின்,
அவர் எந்த சூழ்நிலையில் சொல்றாரு, எந்த கட்டாயத்தின் அடிப்படையில் சொல்றாருங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியல. அதை வந்து நாங்களே சபாநாயகரத்தில் போய் கேட்ட அன்னைக்கு எப்படி வர முடியும், வீல் சேர் வந்து ஒரு படிக்கட்டில் எப்படி ஏற்றி கொண்டு வர முடியும், எனவே அது வந்து முறையல்ல என்பதை நாங்கள் மீண்டும் இன்றைக்கு சபாநாயகரத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறோம்.
இது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவரின் மரியாதையை சிதைக்கும் மரபுகளை மீறும் நடவடிக்கைகளையும் கூட சபாநாயகர் மேற்கொண்டு வருவதாக மு க ஸ்டாலின் தொடர்ந்து குற்றம் சாட்டினார்.
சட்டமன்றத்தினுடைய கடந்த கால வரலாற்றில் இருக்கக்கூடிய மரபுகளை பார்க்கிற போது, முதலமைச்சர் பதிலுரை சொல்லுகிற அந்த நாளில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றுவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை சபாநாயகர் அவர்கள் அந்த முறையை மாற்றி முதலமைச்சருடைய பதிலுரைக்கு முதல் நாளே எதிர்க்கட்சித் தலைவர் பேசிட வேண்டும் என்ற நிலையிலே நேற்றைக்கு கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலே அந்த கருத்தை எடுத்துச் சொன்னபோது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டத்திலே பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராமசாமி அவர்களும் அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த கால வரலாற்றிலே எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றியதற்கு பிறகுதான் முதலமைச்சர் அவர்கள் அதே நாளில் பதிலுரை ஆற்றுகிற முறை கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆக அதையும் மாற்றுவது சரியல்ல, அது எதிர்க்கட்சித் தலைவருக்கு உள்ள அந்த மரியாதையை சிதைக்கிற வகையில் அமைந்துவிடும் என்பதை நாங்கள் நேற்றைக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம், அதை தொடர்ந்து இன்றைக்கும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம்
என்றார் திமுகவின் பொருளாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின்.
ஜெயக்குமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. அடுத்து ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ரஷ்யா மீது உலக தடகள ஆணையம் விதித்துள்ள தடையை நீட்டிக்க முடிவு செய்துள்ளது. ஜெர்மனியின் அவுச்சாட்சியில் இருந்த முன்னாள் நாஜி பாதுகாவலர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஃபலுஜா நகரை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்டுவிட்டதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நேயர்களே, எமது நிகழ்ச்சி பற்றிய தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிறோம். அவை சனிக்கிழமை தோறும் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.